ಕ್ರಮಮಂಡಲಂ ವೀರಾಂ ವ್ಯಕ್ತಜಗತ್ಕೃತ್ಯೇರವತಂ ವೀರಾವಲಿ ಪಂಚಕಂ ಶ್ರೀಮನ್ಮಾಲ್ಯಮಂತದಾಚಯಿತಂ ವಂದೇ ಗುರೋರ್ಮಂಡಲಂ ಸಿಂಧೂರಾರುಣ ವಿಗ್ರಹಾಂ ತ್ರಿನಯನಾಂ ಮಾಣಿಕ್ಯಮೌಳಿಪುರತ್ತಾರಾ ನಾಯಕಜಯಕರಾಂ ಸ್ವಿದಮುಖೀ ಮಾವೀರವಕ್ಷೋರುಹಾಂ ಪಾಣಿಭ್ಯಾ ಮಣಿಪೂರ್ಣರತ್ನಜಡಕಂ ರಕ್ತೋತ್ಪಲಂ ಬಿಭ್ರತೀಂ ಸೌಮ್ಯಾಂ ರತ್ನಗಡಸ್ತರಕ್ತಚರಣಾಂ ಧ್ಯಾಯೇತ್ ಪರಾಮಂಬಿಕಾಂ. ಜಟಿಲ್ಲತಾ ಸಮರುಚಿ ಷಟ್ಚಕ್ರೋಪರಿ ಸಂಸ್ಥಿತಾ ಮಹಾಶಕ್ತಿ ಕುಂಡಲಿನಿ ವಿತತಂತು ತನೀಯಸಿ ಭವಾನಿ ಭಾವನಾಗಮ್ಯ ಭವಾರಣ್ಯ ಕುಠಾರಿಕಾ. ಅಂಬಾಳ್ಡಿಯ ದಿವ್ಯಮಾನ ನಾಮಕಳ್ಳ ರೆಂಡಾ ಮೂನಾವದು ಕಲೆ. ಅದಲ ಷಟ್ಚಕ್ರೋಪರಿ ಸಂಸ್ಥಿತಾಂಗರ ನಾಮ ವರಕ್ಕೂ ಪಾರ್ತೋ. பிறகு மகாசக்தி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு விசேஷமான ஒரு பேரு. மகாசக்தின்னு சொன்ன உயர்ந்ததான ஆசக்தி உடையவள். மக உத்தவ உத்சவே அப்படின்னு கோஷம் சொல்றது. உற்சவம் எதையும் பத்து பேருக்கு அறியப்பட்டு அதனால மகான்கள் ஆசைப்பட்டு அதை சந்தோஷமாக நடத்தி கொள்ளதுல ரொம்ப இஷ்டமானவள்னு ஒரு அர்த்தம். ஏன் ஆத்தியாத்மிகமான விஷயங்கள் வாழ்க்கையில மனுஷியால் முன்னேற வேண்டியதான அம்சங்கள், அவைகள் பல பேருக்கு தெரியணும். சிலது ரகசியமா வச்சுக்கிறோம், யாருக்கு அதுல அதிகாரம் இருக்கோ அவளுக்கு சொல்றோம். ஆனா சாதாரணமாக ஹிதமானது மனுஷியாளுக்கு நன்மையை கொடுக்க கூடியது, அதை எல்லோருக்கும் சொல்லணும். ஏன் ஒரு தரம் சொன்னா போறாது, பருதரம் சொல்லணும்ங்கிறார் சாபர பாஷ்யத்துல. ஹிதமானது பெரியவா மறுபடியும் மறுபடியும் சொல்வா. அப்படி சொல்றதுனால அவளுடைய வாழ்க்கையில அவ முன்னேறக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். இதைத்தான் நம்பாள் மகாசக்தின்னு சொல்ற. அப்படின்னா எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும், எல்லோரும் நல்வழிய நாடணும், எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ளணும். இதுதான் ரொம்ப முக்கியம். மானிட பிறவி கிடைக்கிறது மிகவும் அரிது. கிடைத்ததான மானிட பிறவிய அவ வீணாக்கி கொள்ளப்படாது. வீணாக்கிக் கொள்வதற்கு பல சாதனங்கள் உண்டு. முக்கியமாக நமக்கு ஐம்புலன்கள் உண்டு. ஒவ்வொரு புலனும் மனுஷனை வேற எங்கெங்கயோ அழைச்சல போறது. அதற்கு மேல மனசு. இந்த மனசானது பிராச்சீன சம்ஸ்காரங்களோட சேர்ந்து நமக்கு மறுபடியும் மறுபடியும் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி தான் அந்த குழப்பத்தை ரசிக்கிறது. இது மனசுடைய ஒரு சுபாவம். ஆகையால் இவாள அந்த மனசுக்கு சாந்தியை கொடுத்து அனாவசியமாக பற்ற விஷயங்கள்ல சேராமல் இவனை தடுத்து இவருடைய மனசு எப்பொழுதும் நல்ல வழியிலேயே போகும்படி பண்ணக்கூடியதான ஒரு சுரூபம். அதுக்காகத்தான் உற்சவம். லலிதா சாஸ்திரநாமத்தை பத்து பேருக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணினா, சியாமா வாராகி மற்ற தேவதைகள் அவளுக்கெல்லாம் ருத்ர கணங்கள் இப்படி கணங்கள் கோட்டி கோட்டி மீது ஆவருதா அப்படின்னு கோட்டிய கோட்டியில பெருக்கினா எவ்வளவு வருமோ அத்தனை மனுஷன் அத்தனை அத்தனை பேருக்கு முன்னால தன்னுடைய லலிதா சாஸ்திரநாமத்தை அப்படி எடுத்து வச்சிருக்கா. எதற்காக? ஒரு நாமாவது ஒரு நாள் அர்த்தம் தெரிஞ்சுட்டு பக்தியோட படிச்சா போறும், அவன் க்ஷேமத்தை அடைவான். அதற்காக பரவணும் எல்லோருக்கும், தானும் சரி மற்ற பக்தாலும் சரி நல்ல விஷயங்களை அவ பரப்படும். அதோட மட்டுமில்ல, அதை அனுஷ்டானம் பண்ணணும். சாஸ்திரம் வாசிக்கிறதுல இல்ல, சாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்றதுல தான் விசேஷம் இருக்கு. அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். சஹஸ்நாமம் கேட்கிறோம், கேட்ட சஹஸ்நாமத்தை படிக்கணும். படிக்கிறது எப்படி? இன்னைக்கு பௌர்ணமி, சந்திர நிலத்துல அம்பாளை தியானம் பண்ணி அம்பாளுக்கு தூப தீபாதைகள்ல மனசால பிரகல்பனம் பண்ணி பிறகு சஹஸ்நாமத்தை சந்திரனை பார்த்து வாசிச்சேன்னா உடம்புல ஒரு வியாதியும் இருக்காது. அயமா யுஷ்கரோ நாம பிரயோக கல்பசோதிதா, இது ஆயுஷ்கரமான பிரயோகமா. தீர்காயுஷ்ரக்கம், தீர்காயுஷம் எப்படி உடம்புல நோயினொடி இல்லாமல் மனசு நிம்மதியா இருக்கக்கூடியதான பிரயோகம். பௌர்ணமி இன்னைக்கு சந்திர பிம்பத்துல அம்பாளை தியானம் பண்ணி படிக்கணும்னு சொன்னது. இவைகள்லாம் எப்படி தெரியும்? தந்திரங்களை வாசித்து அறிந்து கொள்றாள்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இது எப்படி? இது போல நாமாவில அம்பாளுக்கு இது தானும் பண்றாளாம். எதற்காக இப்படி? யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவ இதரோஜனஹ. மகான்கள் பண்ணினா மற்றவர்கள் அதை பார்த்து பண்ணுவா, இது ரைட்டா தப்பா, இது சாஸ்திரம் எப்படி சொல்றது என்கிறத அறிந்து பண்ணுவதில்லை. ஆனா எப்படி பெரியவர்கள் போன வழியில போயிட்டு இருக்கோம், அதே மாதிரி எல்லாவற்றிலும் தீவிரமான ஒரு அபிப்பிராயம் உள்ளவள், உற்சவமாக எல்லாத்தையும் நடத்தணும், பத்து பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்கிறதுனால தான் மகாசக்தின்னு பேர். இப்ப பாப்போம், மகே உற்சவே தத்ரத்ய சிவசக்தி சமாயோக ரூபே ஆசக்தி தத்பரதா யஸ்யா. மகே உற்சவே, அங்க இருக்கக்கூடியதான பார்வதி பரமேஸ்வரனுடைய ஒரு சங்கியோகம். எப்பொழுதும் வீட்டுல முக்கியமாக தேவை என்ன தெரியுமோ, தம்பதிகளுக்கு மனசுல ஒத்தரத்திற்கு மேல அந்யோன்யம் வேணும். அந்த அந்யோன்யம் இருந்தால் வேற ஒண்ணும் வேண்டாம். வாழ்க்கையில மற்றவைகள் இல்லாத போனாலும் பரவாயில்ல, முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு வேண்டியது என்ன? ஆணனுடைய ஒரு ஆதரவு. தன்னுடைய ஆசைக்காரர் தன்னை புரிந்து கொண்டிருக்காருங்கிற எண்ணம் இருந்தால் போறும். இது சாதாரணமாக எப்பொழுதுமே இருக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம். அதான் தம்பதிகளுக்கு அந்யோன்யமான ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். இது இருந்ததையானால் மற்றவர்கள் வேண்டாம்னு சொல்ற கிருஷ்ண கர்ணாமிரதம்னு ஒரு ஸ்லோகம், ஒரு கிரந்தம் லீலாசுக்கர் எழுதினார். அதுல பகவான் ஸ்தோத்திரம் பண்றார், ஸ்வய பிரசன்னே மம கிம் குணேனா, ஸ்வய பிரசன்னே மம கிம் குணேனா, ஸ்வய பிரசன்னே. கிருஷ்ணா நீ பிரசன்னாயிட்ட, என்னிடத்துல அன்பு செலுத்துற, என்ன உன்னுடைய வியக்தியாக ஆட்கொள்கிறாய் என்று தெரிந்த பிறகு இந்த உலகம் எதுக்கு? தர்மாதிகள்லாம் எதுக்கு? இந்த தர்மத்தை பண்றது, பூஜை பண்றது, நாலு பேருக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது, கார்த்திகை பௌர்ணமி எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கறது, இவையெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோமே எதற்காக? பகவான் அடையிறதுக்காகத்தானே. பகவான் நம்ம மேல திருப்தி அடைஞ்சாச்சுன்னு சொன்ன பிறகு அப்புறம் இவைகள்லாம் வேண்டியது இல்லையே. ஸ்வயிர் பிரசன்னே மம கிம் குணேனா, ஸ்வய பிரசன்னே. பகவான் வந்து நம்ம மேல இஷ்டம் இல்லாமருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிருந்தேன் இந்த உலகம் இதுக்குன்னு. உலகத்திற்கு போகங்களோ பணமோ மற்ற பதார்த்தங்களோ ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பகவானுடைய அனுகிரகம் இல்லேன்னு தீர்மானம் ஆயிடுதுன்னா இவைகளும் பிரயோஜனம் இல்ல. ஆகையால் நீ என்னிடத்துல சந்தோஷமா இருந்தாலும் உலகத்தோட பிரயோஜனம் இல்ல. நீ என்னிடத்துல சந்தோஷமா இல்ல, உனக்கு நான் ஒன்னும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீரையானாலும் எனக்கு உலகத்தோட தேவையில்லை. எப்படி இருக்கு பாரு, இது எப்படி இப்படி பேசுறீரே? நேர் நான் இன்னொன்னு சொல்றேன், ரக்தே விரக்தே ச வரே வதூனாம் நிரர்த்தக குங்கும பத்திர பங்கா. புதுசா ஒரு நாலஞ்சு வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிண்டா, கல்யாணம் பண்ணிண்டாச்சு. இப்ப என்னாச்சுன்னு, இவா ரெண்டு பேருக்கும் மனசு ஒன்னா சேர்ந்து போயிடுதுன்னு வச்சுங்களேன், இனிமேல் அந்த அம்மா பூச்சி வேலை ஒண்ணும் பண்ணிக்க வேண்டியதுல, பவுடர் போச்சுட்டு ஸ்னோ போட்டுண்டு அது என்ன வேற என்னமோ சொல்றாள், பேரண்ட் லவ்லியா ஏதோ ஒன்று அதெல்லாம் போட்டுண்டு ஒன்னும் வேண்டாம். ஏன்னா இது இல்லாத போனாலே அவளிடத்துல இவருக்கு அதிமானம் இருக்கு. விவகாரம் என்ன, அவளிடத்துல இவருக்கு மனசு கொண்டிருக்கமே, ஆனால் மற்றவைகள் தேவையில்லை. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு அந்த அம்மா மேல அபிமானம் இல்லேன்னு வச்சுங்களேன், அப்ப இவைகளிடம் பூசிண்டாளையனால் யாருக்காகன்னு கேட்பான். அப்போ தண்டம் பார்த்தீங்களா, விவகாரம் என்ன. அதே மாதிரிதான் ரக்தே விரக்தே வரே வதூனாம், ரக்தே விரக்தே ரெண்டு பேர் மனசு ஒன்னா சேர்ந்தாலும் மற்ற பதார்த்தங்கள் பிரயோஜனம் இல்ல. விரக்தே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அபிமானம் இல்லாத போனாலும் பிரயோஜனம் இல்ல. அப்படி லோகத்துல ஜனங்களுக்கு முக்கியமாக வேண்டியது என்ன, குடும்பத்துல ஒரு மன நிம்மதி. வெளியில ஊரெல்லாம் சுத்திட்டு சுத்திட்டு வந்தாலும் வீட்டுல வந்ததுமே வாங்கோன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு காஃபி கொடுத்து ஏதோ பண்ணி அப்படி இருக்கக்கூடியதான ஒரு பத்தினி இருக்காள, அது ஒரு வரம் மனுஷாளுக்கு. அப்படி அந்த ஒரு அதே போலயே ஒரு பெண்ணுக்கும் எப்படி தன்னை புரிந்து கொண்டிருக்க, அவர் ஏதோ கோவிச்சுக்கிறார் அதே இருக்கட்டும், இருந்தாலும் புரிந்து கொண்டிருக்கார். நமக்கு எப்பொழுதும் ஆபத்துக்கு இவர் தான் உபயோகப்படுவார் சகாயப்படுவார் எனக்குடையதான எண்ணம் இருந்தாலே போறும். அதான் அந்த ஐக்கியம் எதனால வரும், மகாசக்தி. இத சொல்றதுக்காக சிவசக்தி சமாயோக ரூபே பார்வதி பரமேஸ்வருடைய சங்யோகம் ஆசக்தி தத்வரதா யஸ்யா. ஆகையால் சாஸ்திரம் படிக்கிறதுனால முதல் பிரயோஜனம் என்ன அப்படின்னா, ஜாதகாதிகளாலேயோ கர்ம வினைகள்னாலேயோ தாம்பத்தியம் ஒரு மாதிரி இருக்குமே, ஆனால் அந்த தாம்பத்தியை சரி பண்ணிவிடுவா அம்பாள். சமயம் பார்த்து அது எப்படி மறுபடியும் அவ ரெண்டு பேரும் மனசு ஒன்னாகும்படி பண்ணிவிடுவாளாம். அதனால சிவசக்தி சமாயோகே ஆசக்தி தத்பரதா யஸ்யா மக உத்தவ உத்சவே இத்யமர. அதே போலயே ரெண்டாவது வன்னி தேஜசி ஆசக்தி யஸ்யாவா, வன்னி தேஜசி அந்த நெருப்புல இருக்கக்கூடியதான ஒரு ஒளி இருக்க பார்த்தா, அந்த ஒளியில அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா, அதனால தன்னுடைய ஸ்வரூபமே ஒளியாக ஆக்கி கொண்டாள். எப்பொழுதும் தேஜோஸ்வரூபமா இருக்கா, இது எப்படி கிடைக்கிறது, மக உற்சவ தேஜசோ இது விஸ்வஹா அப்படின்னு. ஒரு நாளைக்கு தேவதைகள்லாம் கர்வமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா, நாங்க ஜெயிச்சு விட்டோம், ராட்சசால ஜெயிச்சு விட்டோம், இனிமேல எங்களை யாரும் தாக்க முடியாது, அவ்வளவு சீக்கிரமாக எங்களை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு கர்வத்தோட இருந்தாளாம் அம்பாள். பார்த்தா அப்பா இந்த கர்வமானது இன்னைக்கு நீங்க அனுபவிக்கல நியாயம் இல்ல, ஏன்னா எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக ஆத்மசக்தி இருக்கு, அந்த ஆத்மசக்தியினாலத்தான் எல்லா காரியமும் நடக்கிறது. உங்க கண்ணு பார்க்கணுமே ஆனால் கண்ணுக்கு பின்னால ஒரு ஆத்மசக்தி இருக்கு, கண்ணு பார்க்கிறதா இல்லையான்னு பார்க்கிற ஒரு ஆத்மசக்தி இருக்கு, காது கேட்கிறதா இல்லையாங்கறது அறிவதற்கு ஒரு ஆத்மசக்தி இருக்கு, அது இருந்தால்தான் எல்லாமும் நடக்கிறது. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாசோஹ வாசம் ச உப்ராணஸ்ய ப்ராண சக்ஷுஷ சக்ஷு. நம்ம கண்ணு பார்க்கறதா இல்லையான்னு கண்ணுக்கு பார்க்கும் திறமையை கொடுக்கற ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. அதே போலயே நாக்கு பேசறதுன்னு நினைக்கிறோம், பேசக்கூடியதான திறமையை கொடுக்கக்கூடியதான சக்தி ஒண்ணு இருக்கு. சில பேர் பேச மாட்டா, நாக்கு நீளமா இருக்கும் தடியா இருக்கும், அவளால பேச முடியாது. அப்படி இருக்கிறவாளுக்கும் என்ன பண்றதுன்னு, அத பேசக்கூடியதான திறமையை உள்ள கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். இதை அறிந்து கொள்ளாமல் நான் தான் ஜெயித்தேன் நான் தான் ஜெயித்தேன்னு சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு நினைச்சுட்டு இவாளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும். அப்படிங்கறதுக்காக அவ எந்த வழியில வந்தாலும் அந்த வழியில தேஜோ ரூபமாக வந்தாளாம். சத்யக் பிரதமஜம் ஜக்ஷம், ஒரு யக்ஷஸாக தோணிட்டு பூமியிலிருந்து ஆகாச பரியந்தம் ஒரு தேஜோ மண்டலமாக தோணிட்டு பயந்தா தேவதைகள்லாம், அக்னி பகவான் அனுப்புறா என்ன எது தெரிஞ்சுட்டு வாங்கோ அப்படின்ட்டு அக்னி பகவான் போற. கிட்ட போறது என்ன, யாரு நீங்க, ஏன் இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சார், பேச முடியல. கோசிதி அந்த சக்தி பேசித்தான், யாரப்பா நீ, இப்ப சக்தி வந்திருது. அக்னிர் வாஹமஸ்மித்யப்ரவீ ஜாதவேதா வாஹமஸ்மிதி. என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீரு, நெருப்ப பார்த்து யாருன்னு கேக்குறீரு, உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்தாலே பயப்படுவான். வீட்டுக்குள்ள வந்துருதுன்னா ஜலத்துக்கு வந்து முதல்ல அணைக்கிடும் நெருப்ப அப்படின்னு பயப்படுற எல்லாத்தையும். வேதங்கள் எல்லாம் அக்னிமேலே புரோஹிதம்னு ஆரம்பிச்சு ஜாத வேதஸ்துன்னு என்ன சொல்றேன், பிறந்த மாத்திரத்தினாலேயே வேத ஜானம் அதிகமா உள்ளவர் அப்படின்னு சொல்ற. ஜாத மாத்திரேன பிரதிபாத வேதா ஜாத வேதா. என்ன பை யாரு, லோகத்திலையும் தெரியும் வேதத்திலையும் தெரியும், என்ன பாரு யாருன்னு கேக்குறீரே அப்படின்னு. ஓஹோ அப்படியே அதஸ்மின் வீரியமிதி. அந்த சக்தி கேட்டது, உமக்கு என்ன சக்தி உண்டு, நீங்க என்ன பண்ணுவீர். நம்ம சாதாரணமா உத்தர பார்த்தோம், சுவாமி உங்க பேர் என்ன, எங்க இருக்கு, என்ன உத்தியோகத்துல பண்றேன், இது கேட்கற போலியா, உமக்கு என்ன வேதியம் இருக்கு, என்ன பண்றேன் அப்படின்னு. மறுபடியும் என்ன பார்த்து என்னங்கிறல, என்ன பண்ணணும், எதை எரிக்கணும் சொல்லுங்க. உலகத்துல இருக்க எல்லாவற்றையும் எரிச்சு விடுவேன். சர்வம் தகேயம் எரிதம் பிருத்திவியாம். பூமியில இருக்கிறது எல்லாவற்றையும் எரிக்கணும். பிருத்திவியாமிக்கு உபலட்சணம் பாஷ்யக்காரர். அந்தரிஷ லோகத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் எரிச்சு விடுவேன். ஓஹோ ரொம்ப அழகா இருக்கு, நல்லது பண்ண மாட்டேன், எரிக்க தெரியும். சரி அப்படிதான் லோகத்துல ரொம்ப பேர் நமக்கு சகாயம் பண்ண முடியாது. ரெண்டு வருஷம் வேலாம், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிவிடலாம், ஒரு காரியம் பண்ண விடாம பண்ணலாம், நாலு பேர் கிட்ட உங்களை பத்தி கெட்ட வார்த்தை பேசலாம். இப்படி என்ன லோக்கத்துல இருக்க, நல்லதோ பண்றது இல்ல அப்படித்தானா. சரி போனா போறது, ஒரு சின்ன துரும்ப துண்ணால வச்சு இதை எரிச்சு காட்டுங்களேன். அத முழு எஃபர்ட் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தார், முடியலை. இதே போல வாயு காஞ்சு, அதே போல இந்திரனு காஞ்சு, இந்திரன் கிட்ட வந்தார், வர சமயத்துல மறைஞ்சு விட்டார். மறைஞ்சு போனதுமே அங்கேயே இருந்து தபஸ் பண்ணினாரா இந்திரன். அப்பொழுது என்ன பண்ணினார், அங்க அம்பாள் பிரத்யட்சமாய் உமாம் ஹைமவதி பகுசோபமான, எல்லா ஆபரணங்களோட ஆனந்தமா பிரத்யட்சமான. அது சா பிரம்மேதி ஹோவாச்சா, அது பிரம்மப்பா அப்படின்னு சொன்னாலாம். அதாவது இதுக்கு பிரம்ம வித்யான்னு பேர். கேனோபனிஷத்துல இத பத்தி விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அப்படி தேஜோ மண்டலமா இருந்துட்டு இருக்க. ஏன்னா இதுக்கு முன்னால் நம்ம தடில் லதா சமருச்சிஹின்னு சொன்னேன், மின்னல் போன்றதான உருவம் உள்ளவள், அதனாலதான் இது சொல்ற தேஜஸ். நம்ம சரீரத்துக்குள்ள மின்னல் எப்படி மின்னினா உலகம் முழுக்க ஒரு கணமானது ஒழிக்குமோ அதே போல சர்வமும் ஒழிக்கப்படுகிறது. சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் எல்லாம் அகன்று இவனுக்கு மனசாந்தி கிடைக்கிறது. அதை கொடுக்கிறதுக்காக அப்படிப்பட்டதான ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டிருக்க. மகாசக்தி வன்னி தேஜசி ஆசக்தி எஸ்யாவா மக உற்சவ தேஜதோ இது விஸ்வா. சரி, மகதி ஆசமந்தா சக்தி சம்யோகா எஸ்யாவா. இப்ப மூணாவது அர்த்தம் சொல்றேன், மகதி ஆசமந்தா சக்தி. இப்ப ஆசக்தின்னு சொன்னா அட்டாச்மெண்ட் உன்னால சொன்னேன், ஆசமந்தா டோட்டல் அட்டாச்மெண்ட். உங்களிடத்துல பக்தால் யார் இருக்காளோ ஒரு தரம் அம்மா நீயே சரணம்னு சொல்லிட்டான். சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சர்வ மங்கள மாங்கல்யே. உங்க அதுல எதது நல்லது நடக்கணுமோ அவைகளுக்கெல்லாம் மாங்கல்யத்தை கொடுக்கிறாளாம். நம்ம பிராரத கர்மாவனால என்னென்னமோ துன்பங்கள் வரும்படி எல்லாம் பண்ணி வச்சுன்னு வந்திருக்கோம். பிறவி வந்த பிறகு ஆஹா இப்படி கஷ்டம் வருதுன்னு நினைச்ச என்ன பிரயோஜனம், அது என்ன சரிப்படுத்த வேண்டாமா. சரிப்படுத்துறதுக்கு வெறும் மாங்கல்யத்தை கொடுக்கிற உழவன். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்ர ஜாயதே, நினைத்த மாத்திரத்தினால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடியமா. அதனால சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வ அர்த்த சாதிக்கே, என்னென்ன நீங்க நினைக்கிறீங்களோ எல்லா காரியமும் பண்ணி காமிக்கிறேன். நீங்க எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாக கொடுத்து காமிக்கிறேன். வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாதேவ நிபுணவ் சொன்னதோ இல்லையோ அதே மாதிரி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான் ஆசமந்தா சக்தி டோட்டல் அட்டாச்மெண்ட். அந்த டிவோட்டியோட அந்த பக்தனோட அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், அவனுக்கு நல்ல வழியே கொடுக்கணும், அவன் வாழ்க்கையில அவன் நல்ல வழியிலேயே இருக்கும்படி நாம் பண்ணணும். ஏன் அவனுக்கு நல்ல வழி தெரியல, குழந்தையோ இல்லையோ, குழந்தை என்ன பண்ணா ரோட்ல போகும், அங்க இருக்க குப்பையெல்லாம் எடுத்தோம், சில தெரியாம வாயில வச்சுக்கோ, அம்மா கண் குத்தி பாம்பா பாத்துட்டே இருக்க பாருங்க அந்த குழந்தைய, எது பிடிக்கிறது எது வச்சுக்கிறது, வாயில வச்சுக்கிறதா பிளாஸ்டிக் பொருளா, அது அழுக்கா இருக்க கையை முழுகுறது அலம்பி என்ன பண்றாளோ இல்லையா, ஏன் அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும்னு அந்த அம்மாவுக்கு. அப்படிப்பட்ட அம்மாவை பெரிய நீ போயிட்டு வாங்குறான், அது வேற இருந்தாலும் ஆனா அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மேல ஒரு அபிமானம் இருக்கா இல்லையா, இதுதான் ஆசக்தி. ஆசமந்தா சக்தி சம்யோக எஸ்யவா, இப்படி மகாசக்தி அப்படிங்கிற நாமாவுக்கு மூணு அர்த்தம் சொன்னோம். இந்த ஆத்மாவுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம், ஏன்னா நமக்கும் ரொம்ப பிரியம் ஆத்மா தான். சர்வம் ஆத்மா அர்த்தத பிரியம் நவாரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி நவாரே ஜாயா ஏ காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி அப்படின்னு மைத்ரேயிக்கு ஆக்கியவல்யர் சொல்றார். உலகத்துல எதது நாம நேசிக்கிறோமோ அவைகள்ல நமக்காகத்தான் நாம் அவைகளை நேசிக்கிறோம். நாம் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான பதார்த்தத்துக்காகத்தான் என்ன எண்ணத்துல தான் மற்றவைகளை நேசிக்கிறோம். இந்த புஸ்தகம் எனக்கு வேணும்னா அதை படிச்சா எனக்கு சந்தோஷம் வரும், இந்த சட்டை எனக்கு வேணும்னா அதை அணிந்தாலேயானா அது எனக்கு சந்தோஷம் வரும். அப்படித்தானே, இது அணிஞ்சா நன்னா இல்லையேன்னு சொன்னா தூக்கி போட்டுறதுல அடுத்த க்ஷணம். அப்ப என்ன, எல்லா பொருளும் உங்களுக்கு சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் தங்களுக்கு அதை பிடித்து இருக்க. அதே போலயே ஆத்மஸ்வரூபமா அம்பாள் இருக்கிறதுனால எல்லோருக்கும் பிரியம், அதே போல அம்பாளுக்கு எல்லோரும் பிரியம். மம பிராணாகி பாண்டவாக, துரியோதனன் கேட்கிறார் கிருஷ்ணனை, ஏன் நீங்க அவ இவ்வளவு குறைச்சலா இருந்தாலும் அவ பக்கத்திலேயே போறல அவட, இல்ல மம பிராணாகி பாண்டவாக என்னுடைய பிராணங்களப்பா, ஏன் அவ என்ன நேசிக்கிற அதனால நான் அவ இடத்துல இருந்துட்டு இருக்கேன், ஒரு கணமாவது என்னை விட்டு என்ன மறந்து இருக்காளாவா இல்லையே, அதனாலதான் நான் அவ இடத்துல ரொம்ப அபிமானமா இருக்கேங்கிறார். அதே விதமாக உங்களிடத்துல பகவானுக்கு அம்பாளுக்கு பிரீத்தி, ஞாபகம் வச்சுக்கோ, உங்களுக்கு அம்பா இடத்துல பிரீத்தின்னு நான் சொல்லல, இப்ப அம்பாளுக்கு உங்களிடத்துல ஆசக்தி இருக்கான். என்னாம அவ சொல்றான், என்ன இடத்துல ரெண்டு புஷ்பத்தை போடுறான், என்ன மனசுல நினைக்கிறான், ஆகையால் அவன் விடப்படாது. அவனுக்கு நல்ல வழியை காட்டி வாழ்க்கையில நன்மையை காமித்து அவனை இந்த ஜென்மாவில முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவள் ஆகையால் மகாசக்தி அப்படிங்கிற நாம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது குண்டலினி, குண்டலே அஸ்யாஹாஸ்தஹா இதி குண்டலினி ஆக்ருத்யா புஜங்கீவா, ரெண்டர்த்தம், காதணிகளை உடையவள். குண்டலம்னா காதணி, இந்த காலணியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் போட்டுக்கணும்னு இருந்தது ஒரு காலத்துல. இப்போ அது இல்லை, ஏன்னா வேதம் சாஸ்வதமோ இல்லையோ, வேதமானது ஒரு நாள மாறாது, தர்மம் மாறாது, மனுஷியனுடைய மனசு மாறுது. தர்மம் எப்பொழுதும் சாஸ்வதமான தர்மம், எல்லோரும் ஆணோ பொண்ணு பெண்ணா காதல குண்டலத்தை போட்டுக்கணும். இந்த குண்டலத்தை போடுறதுக்கு முன்னால நம்ம பார்க்கணும், இது ஒரு சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் என்னது, மனத்தை சுத்தப்படுத்துவது அல்லது அசுத்தத்தை நீக்குவது. சம்ஸ்காரம் சம்ஸ்காரம்னா தோஷ அபநயனம் இல்ல நல்லத்தை குண ஆதானம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் சம்ஸ்காரம்னு சொல்றது. அப்படிப்பட்டதான சம்ஸ்காரங்கள் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வேதம் சொல்லிட்டு, பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கர்ப்பாதானத்திலிருந்து ஆரம்பிச்சு சம்ஸ்காரம் சொல்றது. ஒரு மனுஷனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னால கர்ப்பாதாரம், அதுக்கு பிறந்ததுமே ஜாதகர்மா, 11வது நாள் நாமகரணம், 6வது மாசம் உபநிஷ்கிரமணம், வீட்டை விட்டு வெளியில அழைச்சிட்டு போறது, அதுக்கு முன்னாள் அழைச்சின்னு போகக்கூடாது. இப்ப எல்லாம் 3வது நாளே வெளியே அழைச்சின்னு போயிட்டேன் முழுக்க தப்பு, முதல்ல நல்ல நாள் பார்த்து கோவிலுக்கு அழைச்சின்னு போவா, அது நம்ம குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு அதை கழிச்சுன்னு போவா. சாதாரண சின்ன குழந்தைங்கன்னா பட்சிகள்லாம் மேல வருமா, அது தோஷம் வரும்னு சொல்லுவா பெரியவாள்லாம் அப்படி. அது உபநிஷ்கிரமணம்னு ஒரு கர்ம, அதுக்கப்புறம் சூடாகரணம் சிக வைக்கிறது, இதை மொட்டை அடிக்கிறதுன்னு வச்சுருக்கா, இதுக்கெல்லாம் பேரே போயிடுது மறந்தே போயிடுது. ஒரு வருஷம் இதுக்குள்ள மொட்டை அடிக்கணும். டெலிபோன் பண்ற காலம்பரம் எழுந்ததுமே ஜபம் பண்ண ஆரம்பிக்க அச்சுதாயிரமா டெலிபோன் வருது. என்னன்னு ஆணுக்கு ஆண் குழந்தை இருந்தா எந்த மாசத்துல மொட்டை அடிக்கணும், பெண் குழந்தை இருந்தா என்ன மாசத்துல மொட்டை அடிக்கணும்னு வாழ்க்கையில மொட்டை அடிச்சிருந்தா இருக்கேன். எப்ப எது கேட்கறது ஒரு சந்தேகமே வரும். இது இங்க இதுவே தெரிய மாட்டேங்கிறது. பெண் குழந்தையா இருந்தா அது ஒத்த படைய, ஆண் குழந்தையா இருந்தா ரெட்டு படைய. இது போல ஒரு வருஷத்துக்கு முன்னால பண்ணி பண்ணும். இப்படி இது உபநிஷ்கபணம், சூடாகரணம். பிராமணாலா இருந்தது ஏன்னா அந்தணர்கள் முழுக்க மொட்டை அடிக்கப்படாது ஆந்திரால தவிர. அவ அப்படிதான் அது வழக்கமா வச்சுட்டான், ஆணும் பெண்ணும் எல்லாரும் சேர்ந்து மொட்டை அடிச்சுக்கிறதுன்னு. ஆனா கோஷ்பாதம் அளவுக்கு சிகை இருக்கணும், அதை வச்சுதான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆரம்பிச்ச அன்னப்பிராசனம், எந்த சமயத்துல அன்னத்தை கொடுக்கறது, வித்யாரம்பம், இப்படி எல்லாம் ஒவ்வொரு சம்ஸ்காரமா வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு சம்ஸ்காரமும் என்ன பண்றது, இவனுடைய மனசுல இருக்கக்கூடியதான தோஷங்களை நீக்கி இவனுடைய மனசுக்கு ஒரு பிரகாசத்தை ஒளியை கொடுக்கறதா. எத்தேதே அட்டா சத்வாரிஷத் சம்ஸ்காரா அப்படின்னு ஆபஸ்தம்பர் 48 சம்ஸ்காரங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொன்னார். 48 சம்ஸ்காரங்களும் ஆனவனுக்குத்தான் வேதாந்தத்தை பாடம் சொல்லுங்கிற நடக்கிற காரியமா இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமாக சம்ஸ்காரங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்றத. அப்படிப்பட்டதான ஒரு சம்ஸ்காரங்கள்ல இந்த கர்ணவேதம்னு ஒரு சம்ஸ்காரம், காதை குத்துறதுன்னு. இது சாதாரணமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, முதல் பிறந்த நாள் ஆண்டு நிறுவனம் அன்னைக்கே குத்தி போடுறோம், அன்னைக்கு நாள் நாள் பார்க்க வேண்டியது இல்லை. இவாளே சொல்லி இருக்கா விவகாரம் முழுக்க தர்மசாஸ்திரம் படிச்சு கொடு, அன்னைக்கே குத்தி போடுங்கட்டோம் விவகாரம் முழுக்க. அத தாட்டாரு கூட்டம் வந்து இதை குத்தி இது பண்றது எதற்காக, இத குத்தினோம்னா எச்சா திருணோச்சவிதேன கர்ணம் அதுக்கம் குருவன் அசுகம் சம்பிரயச்சன் அப்படின்னு மந்திரம் சொல்றது. அந்த காதை குத்தினோமையானால் இவனுக்கு அண்ணிலிருந்து ஞாபக சக்தி ஜாஸ்தியா வளர்றதா. காதை குத்தி அந்த காதுல இருந்து ஆரம்பிச்சு அதுல கொஞ்சம் வெயிட் போட்டுக்கணும். அதனாலதான் தங்கத்தை போட்டுக்கிறது. சில பேர் கிராமாந்தரத்துல இலைய போட்டுப்பான், வெறும் பனை ஓலை கூட போட்டுக்கிறது. கொஞ்சம் வெயிட் இருக்கணும், அதுக்காக 2 கிலோ போட்டுக்கல, கொஞ்சம் ஒரு வெயிட் அங்க இருக்கணும். அது இருந்தா என்ன ஆகும்னா ஞாபக சக்தி வளரும்னு சொல்றது. இந்த ஞாபக சக்தி மட்டும் இல்ல, ஆயுர்வேதத்தில் இருக்கு இந்த விரல் எல்லாம் கை விரல்லாம் இருக்கே இல்லையா, இது மடக்க முடியாம வாயு பிடிச்சுட்டு இருக்கு. இந்த வாயு பிடிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணுன்னாரு, இந்த காதலியே மேல் பக்கத்துல குத்தி விடுவிட்டான். கீழே இங்க குத்துறது இல்ல, மேல இங்க குத்தினா என்னாச்சு, கையானது இந்த விரல்கள்லாம் பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்குமா. சில பேருக்கு இதை பிடிச்ச பிடிப்பு நிக்காது, அதுக்கு பிடிச்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்டதான இந்த குண்டலங்கள் எல்லோரும் போட்டுக்கணும். சோமயாகம் பண்ணினா மகர குண்டலம் போடணும், அதுக்கு மேல அடுத்த யாகம் பண்ணினா குண்டலத்தை எடுத்துக்கணும். குண்டலத்தை அதே போல தீட்சையான பிறகு குண்டலத்தை எடுத்துக்கணும். இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. ஸ்திரீகளுக்கு அது எப்பொழுதும் இருக்கணும், குண்டலங்கள் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஞாபக சக்தியை கொடுக்கணும், அதுக்காக அந்த குண்டலங்கள் இருக்கு. அதனால குண்டலினி குண்டலே அஸ்யாஹா ஸ்தஹா, ஸ்தஹாங்கிறது த்விவசனம், அஸ்தி ஸ்தஹ, இந்த காதுக்குண்ணு அந்த காதுக்குண்ணு. அதனால குண்டலே அஸ்யாஸ்தி குண்டலி உண்ணாச்சு குண்டலினி. ஆக்ருத்யா புஜங்கீவா இல்ல ஆக்ருத்யா, அந்த அம்பாள் நம்ம சரீரத்துக்குள்ள மூலாகாரத்துல பாம்பு வடிவமா இருக்காளா, அதனால நம்ம சக்தி எப்படி இருக்க பாம்பு வடிவமா இருக்க, அதனால இது குண்டலினின்னு சொல்றோம். இப்ப இது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இந்த குண்டலினின்னு என்னது, ஓங்காரம். எல்லோருடைய சரீரத்திலையும் ஓங்காரம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கு. இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணணும்னா ஆத்துக்கு போய் 2 காதையும் மூடிட்டு பாருங்க. இங்க இல்ல, 2 காதையும் அங்க மூடிட்டு பாத்துங்க, ஓம்னு ஒரு சத்தம் வரும். இந்த சத்தமானது எப்படி இருக்க, சமுத்திரத்துல அலைகள் வரும்பொழுது ஒரு சத்தம் இருக்கு பார்த்தா, அப்படிப்பட்டதான சத்தம் சத்தம் வருது. இது எது வரைக்கும்னு மரண பரியந்தம் வருமா. ஒரு மனுஷனுக்கு மரணம் வருவதற்கு 1 மாசம் முன்னாலும் நின்று போயிடும், அது வரைக்கும் வரதுன்னு சொல்றது சாஸ்திரங்கள் சொல்றது. அப்ப அந்த சப்தம் என்னத பண்றது, அது நமக்கு சொல்றதுக்க தந்திரங்கள்ல அது ஒரு வழியா சொல்ற. நமக்கெல்லாம் நேரா சொன்னா புரியாதுங்கிறதுக்காக ஒரு வழியா சொல்ற. அது எப்படி, இந்த மூன்றரை சுத்து சுத்திட்டு இருக்கான் பாம்பு மாதிரி, மூன்றரை சுத்து சுத்திண்டு தன்னுடைய வாலையே தான் பிடிச்சிருந்த வாயால கவிண்டு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற. இது எங்க இருக்க, மூலாதார ஸ்தானத்துல இருக்குன்னு சொல்ற. மூலாதாரம் என்ன, நீங்க கீழே உட்கார்ந்து அடையினால் பூமிக்கு நம்ம சரீரம் எங்க சஞ்சயோகப்படுறதோ அதுக்கு மூலாதாரம்னு பேரு. மூலமா இருக்கு, ஆதாரமாக இருக்கு, நம்ம சரீரத்தினுடைய வெயிட் கீழே தாங்கறதுக்கு ஆதாரம் இருக்கு, அதுக்காக அதுக்கு மூலாதாரம்னு பேரு. அந்த மூலாதாரத்துல பூதத்துவம் இருக்கு. அதனாலதான் மகா கணபதிய சொல்லும் பொழுது மூலாதார ஸ்திதா அப்படின்னு சொல்றேன். அவர் பிருத்வி தத்துவமா இருக்கு அப்படின்லாம் சொல்றது. இப்படிப்பட்டதான இந்த புஜகாக்காரமா பாம்பு மாதிரி ஒரு ஆகாரமா நம்ம சரீரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றாளோ இல்லையா, இந்த மூன்றரை சுத்து என்ன சார் கிடக்கு சொல்லலாம். நீங்க எந்த பாஷையில ஓம்னு எழுதினாலும் ஒரு வட்டமா தான் இருக்கும். ஓங்காரத்துக்கு மட்டும் பாருங்க, அது எந்த பாஷையில இருந்தாலும் ஓம்னு எழுதுறேன்னா அது ஒரு சுத்தியா தான் இருக்கும். சம்ஸ்கிருதத்துல இருந்து ஆரம்பிச்சு தமிழும் சரி ஓங்கிற எழுத்து, இங்கிலீஷ்லயும் ஓ ரவுண்டா தான் இருக்கு. இங்க பாத்தீங்களா, அது ஏன் சார் பண்ணினான்னு அவனை போய் கேட்கணும், என்ன கேட்க முடியாது. அந்த ஓங்கிற விவகாரம் மட்டும் அது ரவுண்டா தான் இருக்கும். தெலுங்கா சரி மலையாளமா சரி அது ஓங்கிறது ரவுண்டா தான் இருக்க. அந்த ஓங்காரம் எப்படி இருக்குன்னு சொன்ன, அந்த ஓங்காரத்தை சொல்லி மறுபடியும் திறந்து மறுபடியும் சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு தரம் வாய மூடி திறந்து வாய மூடின்னு திறக்கிறேன். ஓம் ஓம் ரெண்டு உதவியும் கலக்காம நீங்க ஓங்காரத்தை சொல்ல முடியாது. இல்லைன்னா ஓ சொல்லி நிறுத்தி விடுவேன். அதனாலதான் ஓ போடுன்னு நான் யாரும் போடுறது இல்ல. அது ஓம்னு சொல்லணும். நீங்க ஓம்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம், ரெண்டு உதடும் சேர்ந்து இருக்கலாம். மறுபடியும் ஓங்காரம் சொல்லும் பொழுது மறுபடியும் திறக்கிறேன். ஒவ்வொரு தரமும் ஓங்காரத்தை சொல்லி மூடி சொல்லி மூடும் பொழுது வாய மூடி திறந்து மூடி திறந்து பண்ணிட்டே இருக்கலாம். இதே மாதிரி தான் அந்த ஓங்காரமானது எப்படி இருக்கு, துவாரமாக இருக்கு. அகார உகார மகார நாதங்கள், நாதம் அப்புறம் பிந்துன்னு அஞ்சு சொல்றோம், ஆனா நாதம் வரைக்கும் எடுத்துப்போம். இந்த அகாரம் என்கிறது நாம் முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நிலை, உகாரம் நம்ம தூங்கும் பொழுது நம்ம நிலை. அகாரமானது ஐம்புலன்களும் மனதும் புத்தியும் பிராணாதிகளும் வேலை செய்யக்கூடியதான நிலை அகாரம். ஐம்புலன்கள் இல்லாமல் வெறும் மனசும் பிராணம் மட்டும் வேலை செய்யக்கூடியதான நிலை சுவப்னம். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு மனசும் வேலை செய்யாத நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கே தூக்கம்னு சொல்றோம். இந்த நிலைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு நிலை இருக்கு. எது, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் சொப்னத்தை கண்டேன், எந்த நான் சொப்னத்தை கண்டேனோ அதே நான் தான் முழித்துக் கொண்டிருக்கேன் அப்படின்னு இந்த மூன்று நிலைகளையும் பார்க்கிற சாட்சி ஒருத்தர் இருக்க. அவர் என்ன சாட்சி, தேதா கேவலோரு குடத்தா. இது எல்லோருக்கும் தெரியுதல்லவா, நான் தான் தூங்கினேன், நான் தான் சொப்னத்தை பார்த்தேன், இப்படிப்பட்ட சொப்னம் எல்லாம் நமக்கு வந்திருக்க வேண்டாம். இவரே நினைச்சுட்டார் உங்கள வேண்டாம், உங்க இஷ்டமா சொப்னத்துல சொல்லுங்க பாக்கலாம். நடக்காத காரியம், அது ஏதோ வந்தது சொப்னம். ஏன் வந்தது, நன்னா ஆனந்தமா தான் இருந்த சொப்னத்துல பயப்படுறா போல சொப்னம் வந்தா என்ன பண்றது, வேணும்னு வரலையே. என்னைக்கோ 30 வருஷத்துக்கு முன்னால காரணமாதமா நம்ம சொப்னத்துக்கு வந்து சொப்னத்திலயும் வந்து ஏன் சார் இது, நீங்க தான் போயிட்டு மறுபடியும் சொப்னத்தை வந்து படுத்துறல அப்படிங்கிற மாதிரி சொப்னத்துல ஏன் வரேன், இது வேற ஒரு டத்து போனவா சொப்னத்துல வந்தா பயமோ, அவன் நம்மளை கூப்பிடுறாளோ. அப்ப இருக்கிறவன் சொப்னத்துல வந்தா நல்லதான்னு கேட்டேன், அவன் தான் இங்கேயும் படுத்துறான் அங்கேயும் படுத்துறான். அது ஒன்னும் கிடையாது, அப்படி எல்லாம் பயம் வேண்டாம். சொப்ன சாஸ்திரம் கிளீனா சொல்றது, யார வந்தாலும் சொப்னம் உங்களுக்கு ஒன்னும் பண்ணாது. அதனால இன்னார பார்த்ததுனால அவரால் ஒன்னும் இல்ல. ஆனா சொப்னத்துல சூச்சகமான பதார்த்தம் இருக்கு. நீங்க ராமாயண பாராயணம் எடுத்திருக்கேன், ஏதோ ஒரு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் பண்ணினேன், ஒரு சுமங்கலி உங்க ஆத்துக்கு வந்து ஏதோ ரெண்டு புஷ்பத்தை வச்சுட்டு அம்பாள்கிட்ட வச்சுட்டு உங்களோட பேசிட்டு போனா அப்ப என்னாச்சு, நீங்க நினைச்ச காரியம் பலிக்க போறது. அதான் பலம். கருப்பா யாராவது இருக்கார், சித்தி பல்லோட இருக்கார், அப்படிப்பட்டவரை பார்த்தால் உங்களுக்கு அரிஷ்டம் வரப்போறதுன்னு யஜுர்வேதத்துல ரெண்டாம் அத்தியாயத்துல ஸ்வப்ன அத்தியாயத்துல இத பத்தி விசேஷமா சொல்லியிருக்கு. இப்படி நிறைய என்னென்ன ஸ்வப்னம் வந்தா ரைட்டு, இந்தெந்த ஸ்வப்னம் வந்தா தப்பு, இதுக்கெல்லாம் ஸ்வப்னம் வந்தா தப்புன்னா எதுக்கு தெரியுமா? ஸ்வப்னம் ஏன் நமக்கு வருது? இது வேற கொஞ்சம் உமக்கு முன்னால வார்னிங் கொடுக்கறது. ஸ்வப்னம் என்ன பண்றது? நமக்கு 3 மாசம் ஆன பிறகு நமக்கு ஒரு துன்பம் வரப்போறதுங்கிறதுக்காக பகவான் முன்னால காட்டுற. அப்ப என்ன பண்ணலாம் நீங்க? அதுக்கு முடிக்க பிரதிகாரம் ஏதாவது பண்ணிக்கலாம். பிரதிகாரம் பண்றதுக்காகத்தான் ஸ்வப்னத்தை காட்டுறார். ஆயா ஸ்வப்னம் வந்தா நடுங்கப்படாது, இப்படி கெட்ட ஸ்வப்னம் மாதிரி இருக்கேன்னு பெரியவாளை கேட்கணும். கேட்டா அவளுக்கு ஏதாவது பிரதிகாரம் பண்ணுவா, சொல்லுவா, அந்த பரிகாரம் பண்ணி நிலையானால் அந்த துன்பம் வராம இருக்கும். அதுக்காகத்தான் ஸ்வப்னத்தை நமக்கு தயார் பண்ணிருக்க. இது சூத்திர பாஷ்யத்துல மாயா மாத்திரம் காஸ்னேன அனபிவியக்தரூபத்வாத்துங்கிற இடத்துல இது விசேஷமாக சொல்றாரு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்வப்னம்ங்கிறது உக்காரம், அதுக்கு மேல தூக்கம் உறங்குவது. தூக்கம்ங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். 4 நாள் தூக்கம் வரலன்னா பைத்தியம் பிடிச்சா போல இருக்கும். தூக்க மாத்திரையாவது போட்டு தூங்கணும். தூக்கம்ங்கிறது அவசியம் வேணும் மனசுக்கு. அப்படி தூக்கமே வரலேன்னு வச்சுங்களேன், என்ன பண்றதுன்னு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும். அந்த தியானத்தினால 1 மணி நேரம் உங்களுக்கு மனசு நின்னதையானால் 100 மணி நேரம் ஸ்வப்ன தூங்கின பலமானது கிடைக்குமா? ஆகையால் தியானம் பண்ணினோமையானால் இந்த தூக்கத்தை தூக்கம் வராத வேலை அது சரியாயிடும். ஆனா இந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தூக்கத்தை மகாரம்னு சொல்றது. தூங்கின பிறகு என்ன பண்றேன்? மறுபடியும் முழிச்சுக்கிறேன். முழிச்சிருந்த பிறகு மறுபடியும் எல்லாம் ஆனப்பறம் தூங்குறேன். தூக்கமும் முழிப்பும் மாறி மாறி வந்துட்டு இருக்கான். எப்படி எழுத்தானது உள்ள இருந்து வெளியில வர்றதோ, மறுபடியும் திரும்பி இங்க உள்ள போறதோ காத்த ரூபமாக, இதே விதமாகவே இந்த தூக்கமானது இந்த மகாரமானது அகார உக்காரங்களுக்கு துவாரமாக இருக்கு. இத மாண்டூக்கிய உபநிஷத்துல விசேஷமா சொல்லியிருக்க. அந்த அந்த 3 நில அகார உக்கார மகாரம், இந்த 3யும் சாட்சியாக கோத்து வச்சு சூத்திரே மணிகனாயிவா. உள்ள ஒரு நூல் இருக்கு, அந்த நூல்ல எப்படி இந்த மணிகள்லாம் கோக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த சாட்சி சைத்தன்யத்துல கோக்கப்பட்டிருக்கு. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நீங்களே பார்த்துக்கலாம். எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் முழித்துக் கொண்டிருக்கேன், இந்த நான் தான் ஸ்வப்னத்தை கண்டேன். நீங்க உன்னை பாக்குறீங்களா? இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட இருக்கக்கூடியதான நான் என்கிறது அது முழுமையாக தெரியல. ஓரளவுக்கு தான் நமக்கு நான் நான் தான் தெரியும். நான் கருப்பா விழப்பா, நான் நல்லவனா கெட்டவனா, உங்களையா கெட்டவனா டவுட்டுங்கிறேன். என்ன சில பேர் நல்லவன், சில பேர் கெட்டவன், என்ன பண்றது? அதனால விவகாரம் என்ன? அந்த ஒரு பாதி நிலைதான் இருக்கு. அதனால 3.5 ஏன் 3ன்னு சொன்ன? இது அதே போலயே ஓம்னு ஒரு பதார்த்தம் சொல்றோம் பார்த்தீங்களா, இதையும் பார்க்கணும். அகார உக்கார மகார அர்த்தம், அந்த பாதியானது அதுக்கு மேல இருக்கக்கூடியதாரோ ஒரு சொரூபம், அதை தானே புடிச்சுட்டு இருக்கான். அந்த ஓங்கார அந்த பாம்பானது என்ன பண்றது? தன்னுடைய வாலை தானே வாயால கவிழ்ந்து இருக்கு. வாயால கவிழ்ந்து இருக்கிறதுக்கு தாத்பரியம் என்ன? முழுமையாக இருக்கு. இந்த ஓங்காரமானது நம்ம சேர்த்து சொன்னோமையானால் முழுமையான நிலை வருது. அதனால்தான் நியூனம் சம்பூர்ணதாம் யாதி சத்யே வந்தே தமச்சுதம் மந்திரஹீனம் கிரியாஹீனம். மந்திரத்தை சரியா சொல்லல, கிரியையை சரியா சொல்லல, எதுவும் பண்ணல, என்ன ஆச்சுன்னார்? அந்த பகவான தியானம் பண்ணுதோ சொல்லிவிட்டு ஓம் தத்தத்து, ஓம் தத்தத்துன்னு சொன்னேனால் நீங்க பண்ணினதான எல்லாமே பூர்ணமாயிடுது. தப்பா பண்ணேள், பாதிதான் பண்ணேள், என்ன பண்றது? சாஸ்திரம் படிக்கணும். ஆரம்பிச்ச 20 நாம ஆயிடுது. அதுக்குள்ள டெலிபோன் வந்தது, எங்கயோ வெளில போயிட்டார், மறந்தே போயிட்டார். ராத்திரி படுத்துன்னு தூங்கி பாதி ராத்திரிக்கு மேல ஞாபகம் வந்து, அட 20 நாம நிக்கிறது, 980 நாம நிக்கிறது. ஓம் தத்து அவ்வளவு. ஓம் தத்து நம்ம கிருஷ்ணார்பணம் நினைச்சிட்டு இருக்கோம். ஓம் தத்துன்னு என்ன? அந்த 1000 நாமக்கணம் படிச்சா என்ன பலமோ அந்த பலன் வருது. ஓம் தத்ததி புரோக்தா பிரம்மணா நிர்தேசா த்ரிவித ஸ்மிருதா அப்படின்னு பிரம்மத்தினுடைய நிர்தேசம்னு சாஸ்திரம் சொல்றது. லோகத்துல பரீட்சை எப்படி எழுதினேன்? ஓம் தத்துவத்துன்னு அவ்வளவு, நமக்கு என்ன ரிசல்ட்னு தெரியும். அந்த ஓம் தத்துவத்தில் இல்ல, இங்க ஓம் தத்துது ஓம்ங்கிறத பரிபூர்ணமான அம்சத்தை பூர்த்தி பண்றது. ஆகையால் இந்த குண்டலினிங்கிறதுல இதை தியானம் பண்ணினா நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான அத்தனை துன்பங்களும் நீங்கி நாம் பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் பூர்ணமான நிலையை அடைகிறது. இதுக்காக தான் ஓம்காரத்தை தான் குண்டலினின்னு சொல்லுதா. குண்டலினி ஏதோ ஒரு பாம்பு இருக்கா, அந்த பாம்பு சத்தம் போடுறதா என்ன ஏது, பயப்படப்படாது. தந்திர சாஸ்திரம் நமக்கு சொல்றது எதற்காக, நீங்க அத புரிஞ்சுக்கணுங்கிறத. இந்த ஓம்காரம் தான் இந்த குண்டலினிய தான் நான் முன்னால பஞ்சபூதங்களையும் தாண்டி மனஸ்தத்துவத்தையும் தாண்டி பிரம்மரத்தோட சிவசக்தி ஐக்கியத்தை அடையிறதுன்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு கீழே நாமாக்களை பார்த்தோமோ இல்லையோ, ஆக்ஞா சக்கராந்த ருத்ர கிரந்த விபேதனி சஹசிராராம் புஜாரூடா சுதாசாராபி வர்ஷிணி சொன்னது இதுதான். இதுதான் ஆச்சாரியா மஹிம் மூலாதாரே தமபி மணிபூரே ஹதவஹுதவஹம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருதமாகாசமுபரி மனோபி ப்ரூ மத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹசிராரே பத்மே சஹ ரஹசி பத்யா விஹரசே. மஹிம் மூலாதாரே, மூலாதாரத்துல பூதத்வத்தை, மஹிம்ல பூமி, பூதத்துவத்தை தாண்டி. ஆகையால் மூலாதாரத்தில் லம்ங்கிற ஒரு பீஜம் இருக்கு. அதுக்கப்புறம் கமபி மணிபூரே, ஜலத்தை மணிபூர தத்துவத்துல குதவகம், அதுக்கப்புறம் மேல சுவாதிஷ்டானத்துல நெருப்பு. இந்த இடத்துல ஆச்சாரியால் கொஞ்சம் மாத்தி இருக்க, ஏன்னா குருமுகமா அறியணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஹிருத மருது, ஹிருதி மருதம் இதயத்துல காத்து, வாயு தத்துவ பாரு ஹிருதயத்துல இருக்கு. அதுக்கப்புறம் ஆகாசமுபரி விசுத்தி, இந்த கழுத்து இருக்கிற இடத்துல ஆகாச தத்துவம். இதை தாண்டி மனோபி ப்ரூ மத்யே, இரண்டு புருவங்களுக்கு நடுவுல மனச நிறுத்துறது. அங்கே நிறுத்தினா அது ஆக்ஞா சக்கரம்னு பேர். ஆசமந்தா ஞாயத்தே சர்வம், எல்லாமும் அறிவீள். அதோட மட்டும் இல்ல, குரு அனுகிரகம் அங்க கிடைக்கும். மனசு அங்கே நிறுத்தினா குரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சகலமபி பித்வா குலபதம். இந்த குலபதம், குலம்னா குலகுண்டலினி, மூலாதாரத்து சகசார பரியந்த போற சுஷும்னா நாடிக்கு குலமார்க்கம்னு பேரு. குலத்தை அகுலத்தோட சேர்க்கறதா, கீழே இருக்கிற சகசிரார பத்மத்தை மேல இருக்கிற சகசிரார பத்மத்தோட சேர்க்கறதுனால அதுக்கு குலபதம்னு வச்சுட்டு இருக்க. பித்வா குலபதம் இதான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சக்கரத்தையும் உடச்சுட்டு போற இது சொல்றாள். சஹசிரே பத்மே சஹ ரஹசி பத்யா விஹரசே, அதுக்கு மேல சஹசிரே பத்மே ஆயிரம் இதழ்களுடைய தாமரையில சஹ ரஹசி ரகசியமாக சஹ பத்யா விஹரசே, அவருடைய ஆத்தக்காரர் காமேஸ்வரனோட ஒன்னா விளையாடிட்டு இருக்கா. இது எதுக்கு சொன்ன, தம்பதிகளுக்கு நடுவுல மனஸ்தாபம் இல்லாம இருக்கணும், ரெண்டு பேரும் ஒருத்தருடைய ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு கல்யாணம் முன்னாள் எப்படின்னா, கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு குழந்தை பிறந்தா இது மேல பிக்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொந்த காலம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் கொடுத்த நடத்தியாச்சுன்னா சரி ஒன்னா இனிமேல சண்டை போட்டுக்க மாட்டான்னு நினைச்சா. இப்ப என்ன ஆச்சுன்னா, பேப்பர்ல 85 வயசு ஆச்சார் டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். எதுக்குதான், அவர் கொரட்ட விடுறாரு. இதுல பெரிய தப்பா, இந்தமா கொரட்ட விடலையேன்னு தெரியுமா, அவ கொரட்டா வாழ் கேக்குமா, என்னடா போயிட்டா ஜட்ஜும் கொடுத்து விட்டாரு சொல்ற. இது என்ன பண்றது, இப்ப என்ன பண்ண, இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லிக்கணும். அப்படி ஆயிடுதுன்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்கிற விவகாரம் இன்னைக்கு இல்லாம போயிடுது. ஏன், ஒவ்வொருத்தராத்திலயும் ஒரே பையன் ஒரே பொண்ணு, ஒருத்தரை விட்டு கொடுத்து போகக்கூடியதான மனப்பான்மையே இல்ல. பழைய நாள்ல அஞ்சாறு குழந்தைகள் இருப்ப, ஒரு பிஸ்கட் கொண்டு வந்து கொடுப்ப, பிச்சு பிச்சு கொடுப்ப, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அப்படி பழகிடும். பழைய நாள் யாராவது தனியா அப்படி இருக்காள், எதை கொண்டு வந்தாலும் இந்த தம்பிக்குன்னு எடுத்து வைப்பா. இப்ப தம்பியாச்சு அப்பா இல்ல, எல்லாம் எனக்குங்கிறான். சினிமாவில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் எனக்குன்னு எடுத்துட்டு போயிடுறான். இது பாத்துட்டு தானே இருக்கு நீங்க. அப்ப தம்பதிகளுடைய சாமரஸ்யம் என்னங்கிறது கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தீங்களா, ஒருத்தரும் கிடையாது. ஆத்துக்காரர்களுக்கு சொன்னா ஆத்துக்காரி வந்து எல்லாம் இல்ல இல்லன்னு ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்கா, அதுவும் பாத்துட்டு இருக்க டிவியில. இப்படி இருக்குமே, ஆனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாக்கறான். அதனால என்ன பண்ண, சஹ ரகசி பத்யா விஹரசே, எதுக்காக இப்படி சொல்றது, இந்த பலமும் அங்க வச்சுட்டு இருக்க. தாம்பத்தியமானது அனுகூல தாம்பத்தியம்னு இல்ல, ஐக்கியமான ஒரு தாம்பத்தியம். இவர் என்ன நினைக்கிறாளோ அதை அவர் பண்ணுவார், அவர் என்ன நினைக்கிறாளோ அதே போல இவா பண்ணுவார், இவர் என்ன நினைச்சா சொன்னாலும் நானும் அதான் நினைச்சேன்பா. நினைச்சாலும் இல்லையோ அது அப்புறம். ஆனா அந்த மனசுல ஒரு அபிப்பிராயம் ஐக்கியம் மத்தியம் இருக்கு பச்சடா, அது இதனாலத்தான் வரும், அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினாலத்தான் வரும். இதுக்கே முன்னால் ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கார், ஹரித்வா மாராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனீம் புறா நாரீபூத்வா புரரிபும் அபிக்ஷோபமலையன். எல்லோரையும் யாராலையும் என்னை வசம் பண்ண முடியாது எனக்குடையதான பரமேஸ்வரனையே அவருடைய மனசை கலக்கும்படி பண்ணியாச்சான். யார அம்பா? என்ன எடுத்து மகாவிஷ்ணு நினைச்ச மோகினி அவதாரம் எடுக்கிற காலத்துல மோகினியே அவதாரம் பண்ணினார், அத்தனை ராட்சசாலும் மயங்கிவிட்டார். மயங்கிவிட்டு என்ன சொன்னார், வரிசையா உட்காருதோ நான் அமிர்தத்தை பிராசனம் பண்ண வைக்கிறேன். வரிசையா உட்காந்துடால, ராட்சசால் எப்படிப்பட்டவா, காரியாகணும்னா ஓடி போறவா, அவ என்னடா இந்த உருவத்தை பார்த்ததுமே மயங்கிவிட்டு சொன்ன மாதிரி சின்ன வரிசையா உட்காந்துட்டா, தேவதேன்னு உட்கார்றா. அதோட இல்ல, அந்த ராட்சச ராஜா கிட்ட போய் சொல்றா, நான் முதல்ல தேவதைகள்லாம் ஒவ்வொரு சொட்டு போட்டுறேன், மீதி உங்களுக்கு நிறைய ஒவ்வொரு கரண்டியா போடுறேன். ஒத்துண்டால என்ன சார் இது, இது சாதாரண காரியமா? எத்தனை நாள் அத்தனை ராஜாக்களும் அத்தனை பேரும் சேர்ந்து தேவதைகளும் சேர்ந்து கடைஞ்சு அதுக்கப்புறம் ஹாலாகலாத விஷயங்கள்லாம் வந்து அதற்கு பிறகு வந்ததான அவ்வளவு வில மிகுந்ததான ஒரு பதார்த்தத்தை கொடுக்கும் பொழுது இப்படி ஏமாறுவாளா? நீங்களும் நானும் ஏமாற மாட்டோம், ஆனா அவ ஏமாறினாள் எப்படி சார் கதை சரியா வரும்? அதான் மோகினுடைய சொரூபம். பரமேஸ்வரன் அதுக்கு முன்னால்தான் வந்தார், ஹாராஹல விஷத்தை குடிச்சார், குடிச்சதுவே அவர் சொன்னார் என் காரியம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு பிரதிபந்தகம் வரப்போறதுன்னு தெரியும், தேவ காரியத்துக்கு பிரதிபந்தகம் வருமையானா அதை நம்ம சரி பண்ணணும்னு வந்தேன், ஆயிடுது, இனிமேல நம்ம காரியம் இல்ல, அதான் வரப்போறது சௌக்கியமா சாப்பிட்டு போயிட்டு போறா இருக்கட்டும் அப்படின்னு மட்டும் அவர் கைலாசத்துக்கு போனார். அவர் எப்பொழுது தபோ தப்பியதா தபஸ் பண்றதுதான் அவருக்கு இஷ்டம், மீதியெல்லாம் அவருக்கு அவ்வளவு இஷ்டம் இல்ல அப்படின்னு உட்கார்ந்து மரத்தடியில உட்கார்ந்து வட்டவருஷத்தை கீழே உட்கார்ந்து கண்ணை மூடி தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், மோகினி அவதாரம் எடுத்தார், இந்த பக்கம் தேவதைகள் என்ன அந்த பக்கம் ராட்சசால என்ன ஊர்ல இருக்கிற மனுஷன் எல்லோரும் மயங்கிவிட்டா, மயங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன தேவதைகள் ஒவ்வொரு சொட்டா போட்டா, அதுக்கப்புறம் ஆயிடுத்து ராட்சசால நடுவுல சூரிய சந்திரனுக்கு நடுவுல ஒரு ராட்சசன் வந்தா தலைய வெட்டினா, அவனு ஒரு பாதி ராகுவாகவும் ஒரு பாதி கேத்துவாகவும் மட்டும் நவகிரகத்துல சேர்த்து விட்டா. டக்குனு விவகாரம் என்னடா ஆச்சுன்னு, மோகினி அவதாரம் காரியம் முடிஞ்சிருக்கு, முடிஞ்சதுன்னா அவதாரமும் முடிஞ்சு போடுத்து. ராட்சசால வந்து பாக்குற ஒரு சொட்டும் இல்ல கும்பத்துல, எல்லாமும் போட்டாச்சு தேவதை எனக்கு. என்ன பண்றது, உங்க இடத்துல பால் பாயசம் பண்ணி எல்லாருக்கும் போட்டுவிட்டு எனக்கு கொஞ்சம் குடுன்னு அங்க ஒண்ணும் பார்த்தது வெறும் பார்த்தது கதைக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு, அப்படி ஆயிடுதுன்னு கதை ராட்சசாலுடைய கதை. அப்ப மகாவிஷ்ணு நினைச்சாரா, அப்பாடா என்ன கண்டு மயக்காதவன் ஒருத்தன் தான், யாருன்னு இந்த பரமேஸ்வரன், என்னடா பண்றது, ஏன்னா அவர் பாட்டுக்கு அவர் இங்க இருந்தா மயங்கி இருப்பார், அவர் தான் போயிட்டாரு. ஆனா உலகத்துல எல்லாரும் மோகினி எல்லாரும் மயக்கிவினா ஒத்தர தவிரன்னு வருது, அதுக்காக அம்பாள நினைச்சிருந்தாளா, இவன் இந்த ஒத்தர தவிரன்னு இல்லாம இருந்தா பரவாயில்லையே. சரின்ட்டு அம்பாள். கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த நியூஸ் ஊரெல்லாம் பரவிச்சு. பரமேஸ்வரன் பார்த்தாராம், ரெண்டாவது உலகத்தை எல்லாரும் மயக்கக்கூடியதான ஒரு உருவமே அந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். வைகுண்ட லோகத்துக்கு போறேன், போன பிறகு வைகுண்ட லோகத்துக்கு போனதுமே விஷ்ணு இருக்கார், மகாலட்சுமி தாயார் இருக்கார், எப்படி சார் கேட்கறது, சங்கோஷமா இருக்கார். நான் போயிட்டு வாங்க, காரியம் ஆயிடுச்சோ இல்லையோ, மகாவிஷ்ணு குசல பிரச்சனை ஆச்சு, போயிட்டு வாங்கிறார், இல்ல கொஞ்ச நேரம் இருக்கேங்கிறார், வந்தவர் போக மாட்டேங்கிறார், என்ன விஷயம் இருக்கு, கொஞ்ச நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மகாலட்சுமி தாயார் பார்த்த ஏதோ பர்சனலா பேச போக, நம்ம இருந்த இடஞ்சல் போருக்க அப்படின்னு அந்த உள்ள அங்கே போனாலா, போனதுமே டக்குன்னு கேட்டான். அது சரி, ஒரு ரகசியம், உலகத்தில் இருக்க எல்லோரையும் நீங்க மயப்பிட்டேலாமே, அந்த உருவம் எப்படி எடுத்துன்னு நீங்க அது சொல்லுங்க. வந்த என்ன எப்படி எடுத்துக்கணும், தேவதைகளுக்காரியத்துக்கா ஆகணும், இப்படி எடுத்துட்டா ஆகும், அதனால ஆச்சுன்னு. ஓஹோ, அதை நான் ஒரு தடவை பாக்கலாமா அப்படின்னாரு. வேண்டாம் தரவர், அது வேண்டாம் நமக்கு, என்ன இதை நினைச்சா இதுவேல 100 உருவத்தை நீங்க எடுத்துக்கலாம், வேண்டாம் சுவாமியினர், இல்ல இல்ல நான் பாக்குறது. ஏன் சுவாமியினர், அம்பாளுடைய உள்ள சித்த விருத்தி இப்படி பண்ணி வச்சிருக்க, ஓஹோ அப்படியா விவகாரம் அப்படி சொன்னார். இந்த காரியங்களுக்கெல்லாம் அந்த ஒரு தேவலோகங்கள்லாம் சரியா வராது. லவ் பண்ணணும்னா மெட்ராஸ்க்கு வரணும், இந்துருக்கு தான் வரணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணினாதான், பூலோகத்துல ரெண்டு மலைகளுக்கு நடுவுல நான் இங்க இருக்கேன், நீங்க வாங்கோ. சரி நீங்க வந்தாரு, அவர் வர காலத்துல மகாவிஷ்ணு சங்கசக்கர கதாபாதனியா இருந்துட்டு இருக்கேன். இது விசேஷமாக சொல்றதுன்னு தேவி பாகவத் சங்கசக்கர கதாபாதனியா நிக்கிறார். இவரும் அங்க நின்றுட்டு இருக்காரு. வந்த நான் மோகினி உருவத்தை தான பாக்கணும்னு நினைச்சேன், நீங்க இந்த பழைய உருவத்திலேயே இருக்கல என்ன. சரி அப்படியா, இன்னும் பாக்கணும்னு நினைக்கிறடா, இப்பாவது உங்க ஆசை போயிருக்கும் நினைச்சேன், பார்த்துதான் ஆகணுமாங்கிறார். ஆமாண்டார். சரி என்ன பண்றதுன்னா திரும்பி நில்லுங்கன்னார். இவர் திரும்பி நிக்கிறார். இவர் நின்ன இடத்தை விட ஒரு ஒரு ரெண்டு பர்லாங்க கண்ணட அந்த மோகினி உருவத்தை எடுத்து திவ்யமான ஒரு ஸ்வரூபம் அதே மாதிரி நிக்கிறதோ. அத பார்த்தார் பரமேஸ்வரன், என்ன பண்றதுன்னு தெரியல, நேரமே ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அதுல பிறந்தவர் தான் ஹரிஹர புத்திரன். ஹரி மகாவிஷ்ணு, ஹரன் பரமேஸ்வரன், அவளுக்கு பிறந்ததான ஒரு ஸ்வரூபம் ஐயப்பனுடைய ஸ்வரூபம். என்ன இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி, அதுக்காக சொன்னேன். விசேஷமாக இந்த ஸ்வரூபமானது பரமேஸ்வரனுடைய புத்திர சந்ததியில இது ரொம்ப விசேஷம்னு சொல்ற. சீக்கிர பலப்பிரதம் கஜாரூடமம் வந்தே, யானை அவருக்கு வாகனமா, அந்த கஜாரூடமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் ரொம்ப விசேஷம்னு சொல்லி சாஸ்தாரமும் குலதெய்வதமும்னு சொல்லக்கூடியதான ஒரு விசேஷம். அப்படி அந்த ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை பார்த்த மாத்திரத்தினால என்ன ஆச்சுன்னு அப்பத்தான் தெரிஞ்சதா, ஹரித்வாமாராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனியும், பிரணத ஜன சௌபாகிய ஜனனியும், யார் யார் வணங்குறாளோ அவளுக்கு எல்லா விதமான சௌபாகியத்தையும் உண்டு பண்றவள், கொடுக்கிறவள் இல்ல. பேங்க்ல இருந்தா செக் கொடுத்ததுன்னா பேங்ககாரன் கொடுத்தாருனா அது என்ன விசேஷமா என்ன, உங்க காசு உங்ககிட்ட இருக்கு சந்தர்ப்பத்துல இருக்கும், இங்க வேணும்னு சொன்னா கொடுத்தா அது விசேஷம் இல்ல. அதனால பிரணத ஜன சௌபாகிய தாயினியும்னு போடல, கொடுக்கறது இல்ல ஜனனியும், இல்லாத போனாலும் உங்களை அந்த செயலை செய்ய சொல்லி அதை கொடுக்கறவளாம். உங்களுக்கு இந்த ஜென்மாவில புண்ணியம் இல்ல, அனுபவிக்க கூடியதான புண்ணியம் இல்ல, என்ன பண்றா தெரியுமா, உங்களுக்கு அந்த காரியத்தை செய்யும்படி பண்ணுவா, தூண்டுவா. எமேவ ஏஷ உருளத்தை என்ன பண்றாளோ அவளுக்கு அந்த செயலை பண்ணும்படி செய்து அதுக்கப்புறம் நல்ல காரியத்தை பண்ணானோ இல்லையோ நான் கொடுத்துடுறேன் பலத்தை. எப்படி இருக்கு பத்தேல ஜனனீ அப்படின்னு இந்த குண்டலினி உபாசத்துக்கு ஓங்கார உபாசத்துக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னு சொல்றார். அதான் இது குண்டலினி ஆக்ருத்யா புஜஞ்சீவா தத் ஸ்வரூபம் தந்திரராஜே மூலாதாரஸ்தவன்யம் தேஜோ மத்தியே வியவஸ்திதா ஜீவசக்தி குண்டலாக்கியா பிராணாகாராத தைஜசி. மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான அங்கிருந்து ஆரம்பிச்சதான அந்த தேஜோமயமான ஒரு ஸ்வரூபம் அது நடுவில் வியவஸ்திதா ஜீவசக்தி, அதான் அதுக்கு பேரு குண்டலின்னு பேர் வச்சிருக்கோம். குண்டலாக்கியா பிராணாகாராத தைஜசி, அத பிராணஸ்வரூபம், அதான் தைஜசி தேஜஸ்வரூபம். சரீரத்துக்குள்ள தேஜஸ் இருக்கிறதால தான் நான் உயிரோட இருந்துட்டு இருக்கோம். கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மரண சந்தர்ப்பத்துல மனசும் வேலை செய்யல, யாரு கிட்ட வந்தாலும் யாரும் தெரியறதா அப்பா தெரியறதான்னு பொண்ணு கேட்கறா, ஒன்னும் தெரியல, மனசும் உள்ள போயிடுத்து. அதான் உடம்ப தொட்டு பாக்கற, ஓ இன்னும் உஷ்ணம் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, பாய்சன் இருக்கார், டாக்டரை கூப்பிடுற. விவகாரம் என்ன, சரீரத்துல உஷ்ணம் இருந்தால் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதான் பிராணாகாராக்கிய தைஜசி பிரசுப்த புஜகாக்காரா திரிராவர்த்தா மகத்யுதி. பிரசுப்த புஜகாக்காரா, தூங்கும் பொழுது ஒரு பாம்பானது எப்படி ரவுண்டா வட்டமா சொண்டு தூங்கு இருக்குமோ அப்படி திரிராவர்த்தா மகத்யுதி, மூணு தரம் இருந்துட்டு சுத்தின் இருக்கு. மாயா சீர்ஷா நதந்தீம் தாம், மாயே எனக்கூடியதான தலை, மாயான என்ன அர்த்தம், மறைஞ்சிருக்கு. மாயா தீர்ஷா நதந்தீம் தாம் உச்சாரயதி அனிஷம் ககே, உச்சாரயதி எப்பொழுதும் யார் சொல்றானோ, ககே கம்னு ஆகாசம், ஆகாசத்துல இந்த ஸ்வரூபத்தை, ஹிதய ஆகாசத்துல இந்த ஸ்வரூபத்தை, ஓங்காரத்தை. அதனாலதான் எந்த மந்திரம் சொல்றதா இருந்தாலும் ஓங்காரத்தை சேர்த்து சொல்லு. ஓம் விஸ்வஸ்மை நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ இப்படியும். அதே போல அதுதான் ஓம் ஸ்ரீமஹே நமஹ, ஓம் ஸ்ரீ மகாராஜே நமஹ. ஏன் ஓம் சேத்துன்னு சேத்துன்னு சொல்றேன்? அந்த ஓம்ல தான் சர்வம். யோ வேதாதவ் ஸ்வர ப்ரோக்தா வேதாந்தேட பிரதிஷ்டிதா. அந்த ஓம்காரத்துல இருக்க கிரகத்தாளா இருக்கிறவ ஓம்காரத்தை தனியே சொல்றதில்ல, ஆனா இதோடய சேர்த்து சொல்றோம். ஆனா நீங்க பாருங்க, வேகமா நாமாவளி சொல்றப்ப ஓம்காரத்தை விட்டு விடுறான். பார்த்துட்டு இருக்கோம், நான் சொல்றது இல்ல, படிக்கிற நாமாவளி படிக்கிறவாள கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு இருக்கோம். எது வேணுமோ அது விட்டுருவா. சிமாசேனா ஸ்ரீ மகாராஜன் சிமசம என்ன அவ்வளவு வேணும்? இந்த ஓம்காரத்தை கொஞ்சம் சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு தான் தனியா சொல்றதுக்கு ஒரு பவர் கொடுக்கல. சன்னியாசியா இருந்தா தான் தனியா உபாசனம் பண்ணலாம். ஆனா என்ன பண்றோம்னா, இதோட சேர்த்து சொல்லுங்க, அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா அதையும் பண்றது இல்ல. கொஞ்சம் நம்ம நம்மள நாம தான் திருத்திக்கணும். அதுக்காக சாஸ்திரம் வந்திருக்கு. மாயா தீர்த்தம் தாம் உச்சாரயதி அனிஷம் ககே சுஷும்னா மத்திய தேசே சா. சுஷும்னா நடுவுல இருந்து போற. எதா கர்ணத்வயசு பிதாய, எதா எப்பொழுது கர்ணத்வயசியா ரெண்டு காதையும் பொத்துண்டு நீங்க கேட்டீங்களானால் அந்த சத்தம் கேட்கும். எதா கர்ணத்வயசு பிதாய ந சுணோதி ஏனம் துவனிம், எண்ணிக்கு ரெண்டு காதும் பொத்துண்ட போதிலும் இந்த சத்தம் கேட்கலையோ, ஓங்குற சத்தம் கேட்கலையோ. ததா தஸ்ய மிருதி, அவ்வளவுதான். ததா தஸ்ய, இந்த ஓங்காரமானது நமக்குள்ள இருக்கு, அந்த பிராண சக்தி நமக்குள்ள. அதுக்காக காலம் அடைந்த காதம் முடியும் சொல்லாது. ஆனா ஒண்ணு பாக்கணும், நீங்க நம்ம சம்பிரதாயத்துல என்ன பண்ணிருக்க, பெரியோர்களுக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது ரெண்டு காதையும் பொத்திருந்து நமஸ்காரம் பண்ணுது. சதுசாகர பர்யந்தம் அப்படிங்கிறப்ப அப்படியே ரெண்டு காதை பொத்திக்கிறான்ல, எதற்காக? இதுக்காக. ஓங்காரத்தை கேட்கணும். எங்க ஓங்காரத்தை கேட்டு தாங்கள் ஓங்கார வடிவமா இருக்க நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் பண்றோம். வயசுல சின்னவாளா இருந்தாலும் அறிந்தவாள், வேதாத்தியனம் பண்ணினவாள், அவளுக்கு நமஸ்காரம் பண்ண இந்த ரெண்டு காதையும் பொத்திண்டு ஏன் பேசுறேன்? உள்ள இருக்கிற ஓங்காரத்தை நமக்குள்ள இருக்கக்கூடியதான தெய்வ சிந்தனத்தோட நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம சம்பிரதாயத்துல பண்ண ஒவ்வொரு காரியமும் இப்படி இருக்க, இதுதான் விசேஷமா அறிந்து கொள்வதற்காக இப்படி மகாசக்தி குண்டலினி இத்தியாதி யோக வாசிஷ்டே சூடாலா உபாக்கியானே. சூடாலா உபாக்கியானம்னு ஒரு கதை, அது சொல்றது. புரியஷ்டகா பராக்கிய மனசோ ஜீவனாத்மிகம் வித்தி குண்டலினிம் அந்த ஆமோதத்தேவ மஞ்சரீம் இப்படின்னு சூடாலோபாக்கியானத்தை பத்தி சொல்றது. இந்த சூடாவலோபாக்கியானத்தையும் மேல இந்த நாமாவையும் அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஹரி ஓம்.